நீதித்துறை வரலாற்றில் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத ஒரு வகையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் நடைமுறைகள் வழக்கு விசாரணை நேரடியாக ஒளிபரப்பப்பட்டிருப்பது ஒரு பெரும் சர்ச்சையை விவாதத்தை தோற்றுவித்திருக்கிறது. நீங்கள் ஒரு பெண்ணியவாதியாகவும் இருக்கிறீர்கள், வழக்கறிஞராகவும் இருக்கிறீர்கள், மனித உரிமை ஆர்வலராகவும் இருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
நான் இன்றைய நிகழ்வு வரவேற்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரொசீடிங்ஸையுமே எல்லா கோர்ட்லயுமே இந்த மாதிரியாக ஒரு நடத்துவது என்பது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறாக இருக்குமோ அந்த அளவுக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் அட்ல நாம வந்து நம்முடைய மொபைல் போன்லயே கூட பாத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் போட்டு அங்கங்க காமிக்கணும்னே கிடையாது இல்லையா? அதனால எல்லா கோர்ட்டுடைய நிகழ்வுகளையுமே யார் பார்க்க வேண்டும் என்றாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வர வேண்டும் நான் நினைக்கிறேன். கோர்ட் ஆஃப்டர் ஆல் இஸ் அ பப்ளிக் பிளேஸ், அது வந்து பொதுவிடம், பொது மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. நியாயமும் நீதியும் எல்லாருக்கும் கிடைக்கிறதாங்கிறத ரொம்ப தெளிவாக, சட்ட தெளிவாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொன்னா அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு இது ரொம்ப நல்ல வகை வழிவகுக்கும் நான் நினைக்கிறேன். இரண்டாவதாக அந்த பர்டிகுலர் கோர்ட் ஹால்ல இருக்கக்கூடிய கூட்டத்தையும் அது குறைக்கும்.
நீங்கள் இப்படி சொன்னாலும் கூட இன்றைய குறிப்பிட்ட வழக்கு வழக்கறிஞர்களுக்கு எதிரான ஒரு வழக்கு, நீதிபதிகள் அவர்களை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காகவும் இன்றைய அனுமதியை கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சில மட்டத்தில் இருக்கிறது. நீங்க அப்படி பார்க்கலையா?
இதுல வந்து ரெண்டு பக்கத்தையுமே வந்து துகிலெடுத்து காமிக்கக்கூடிய ஒன்றாக இதை நான் பார்க்கிறேன். நீதிபதிகளும் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, நியாயத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, உண்மைக்கும் நேர்மைக்கும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அதே மாதிரி வழக்கறிஞர்களும் தான். இவங்க ரெண்டு பேருமே இப்ப வந்துட்டு ஓரளவுக்கு அதுல ரெண்டு செக்ஷன்லயும் இருக்கக்கூடிய சிலர் செய்கின்ற அநியாயங்கள்னால அல்லது சிலர் செய்கின்ற அக்குழியங்கள்னால அல்லது சிலர் செய்கின்ற கரப்ட் பிராக்டிசஸால எல்லாருடைய பேரும், நீதித்துறை பேரும் கெட்டு போய்கிட்டு இருக்கு, வழக்கறிஞர்கள் பேரும் கெட்டு போய்கிட்டு இருக்கு. அது இல்லாம இந்த மாதிரியாக காமிக்கும் போது ரெண்டு பக்கமுமே ரெஸ்ட்ரெயின்டா இருக்கணும் வேண்டிய அவசியம் வந்துருது இல்லையா?
இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை மற்ற அதிமுக்கிய அரசியல்வாதிகள் மற்றும் நீதிபதிகளுக்கு எதிரான வழக்குகளை நீதிமன்றம் அனுமதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏற்படுதல்லவா?
அனுமதிக்கணும், இது ஒரு பிரசிடென்ட் ஆகணும் தான் நான் சொல்றேன். என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா மட்டத்திலையும் இந்த சமூகம் வந்து ஓரளவுக்கு ஊழல் மிகுந்த ஒரு போக்குக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அது உண்மையானதா பொய்யானதான்னு கூட தெரியல, ஒரு மாயைதானான்னு கூட எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். ஏன்னா நான் ஆர்டர் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வொகேட்ஸ் நம்ம நிறைய பாக்குறோம். ஆனா நிஜமாவே அவங்க ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்களா, அது உண்மையிலேயே நல்ல ஆர்டர் வந்துட்ட பிறகு முன்னாடியே நான் பேசி வச்சிருக்கேன் அப்படின்னு பொய் சொல்றாங்களான்னு தெரியல, அல்லது நிஜமாவே வந்துட்டு இந்த மாதிரிதான் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறதாங்கிறது கூட, இது எல்லாமே எல்லாம் இலைமறைவு காய்மறைவா நடந்துகிட்டு இருக்க ஒன்றாக இருக்கு. இதெல்லாம் வெளியில வரணும்னா நிச்சயமாக டிரான்ஸ்பரன்சி 100% தேவைப்படுகிறது. அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு ஒரு முதல் படியாக நான் இதை பார்க்கிறேன்.
இன்னொரு பக்கம் வேறு சில விமர்சனங்கள் எப்படி வருகிறது என்றால், இது போன்ற நேரடி ஒலிபரப்புக்காகவே ஒரு செயற்கைத்தனமான ஒரு வாத பிரதிவாதங்கள் நடக்குமே தவிர உண்மையான வெளிப்படையான ஒரு நீதிமன்றத்திற்கு நியாயமாக இருக்க வேண்டிய திறந்த வெளித்தன்மையை, பயமற்ற தன்மையை இது போக்கிவிடும். ஏதோ ஒரு நாடகத்தன்மையை புகுத்திவிடும், செயற்கைத்தன்மையை புகுத்திவிடுமே தவிர நீதிமன்றத்தின் மாண்பை, அதற்கு உண்டான அதனுடைய மேன்மையை இது வளர்க்கவோ பெருக்கவோ உதவாது அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்லப்படுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க?
இதை வந்து நான் ஒரு டீதிங் ப்ராப்ளமா தான் பார்த்தேன். அதாவது இந்த பல்லு முளைக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி புதிதாக வரும்பொழுது வருமானா நம்ம வந்துட்டு ஓ நம்ம டிவியில தெரிய போறோம், நம்ம வீடியோவில் தெரிய போறோம், அதனால இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ரெண்டு பக்கமும் ஏதாவது நினைச்சிட்டு இருக்கலாம். பட் அதுவே ருட்டீன் ஆயிட்ட பிறகு அதை வந்து யாரும் பிரதானப்படுத்துவாங்கன்னு எனக்கு தோணல. நிச்சயமாக இன்றைய சூழ்நிலையில பார்லிமெண்ட் லைவ் டெலிகாஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க, அசம்பிளியும் ஃபுல்லி லைவ் டெலிகாஸ்ட் காமிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஜுடிஷியரி மாத்திரம் என்ன அதுக்கு எக்ஸெப்ஷனா இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு வெளிப்படையாக இருந்தது அப்படின்னு சொன்னாலே பல வகையில ஏற்படக்கூடிய கரப்ட் பிராக்டிசஸ் குறையுங்கிறது தான் என்னுடைய வாதமா நான் பாக்குறேன். இந்த பர்டிகுலர் கேஸ் வழக்குல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுங்கிறத விட இது லார்ஜர் இஷ்யூவா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக இது வந்து நியாயமான ஒரு போக்குக்கு எம்பவர்மெண்டா இருக்கும் தான் நான் இதை பாக்குறேன்.
அதே சமயத்தில் ரொம்ப பாரதூரமான குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளில் சாட்சி சொல்பவர்களை இப்படி பொதுவெளியில் எல்லோரும் பார்க்கும்படியாக வைக்கும் ஒன்று அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஆபத்துக்களை அதிகப்படுத்தலாம்ங்கிற அச்சமும் சிலரால் வெளியிடப்படுகிறது. அந்த மாதிரி வழக்குகளுக்கு இது பொருந்துமா?
இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் எப்பவுமே இருக்கும். ஒரு தனி மனிதருடைய பிரைவசியை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா அது வந்து இன்கேமரா ப்ரொசீடன்ஸா தான் இருக்க முடியும். ஒரு குடும்ப தகராறோ அல்லது வந்து பாலியல் வன்முறைகள் பற்றிய வழக்குகளோ இந்த மாதிரியான வழக்குகள்லாம் இன்கேமரா ப்ரொசீடிங்ஸா தான் இருக்க முடியும். அதை வந்து வெளியில திரையிட்டு காண்பிக்க முடியாது, காண்பிக்க மாட்டார்கள், யாரும் கேட்கவும் மாட்டார்கள். நான் சொன்னது வந்து பொதுப்படையில, அதுவும் அரசாங்கத்தினுடைய ரிப்பேட்டேஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் தான் அதனுடைய ஒரு பார்ட்டியாக இருக்கும். ஹைகோர்ட்ல நடக்கிறதுல பெருவாரியாக ட்ரையல் கிடையாது. ட்ரையல் நடக்கக்கூடியது அதாவது முதல் விசாரணை செய்யக்கூடிய அந்த வழக்குகள் வேற, இந்த மாதிரியாக அடிப்படையான சட்ட பிரச்சனைகளை அலசுகின்ற வழக்குகள் வேற. இப்படி ஒரு அடிப்படையான சட்ட விஷயங்களை விசாரிக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்கள் நிச்சயமாக வெளிப்படைத்தன்மையுடன் இருந்தது அப்படின்னு சொன்னா பல கோர்ட்டுக்கே ஏற்படக்கூடிய அவதூறுகளை கூட நம்ம காப்பாற்றலாம். பல நேரங்கள்ல ஜட்ஜஸ் என்ன வேணா பேசுறாங்க, அட்வொகேட்ஸ் என்ன வேணா பேசுறாங்க, ஒரு வரையறைக்குள் யாருமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாலு பேர் பார்க்கக்கூடிய அளவுல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கும். எதுக்காக நம்ம வந்து காவல்துறையில போயிட்டு காவல் நிலையங்கள்ல வந்து சிசிடிவி வேணும்னு கேட்கிறோம், ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்னு கேட்கிறோம், அங்க அதை கேட்கறோம் அப்படின்னு சொன்னா ஒரு தனிப்பட்ட முறையில விசாரணை நடக்கின்ற இந்த இடங்கள்லயே கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இடத்துலயே கேட்கறோம் அப்படின்னு சொன்னா நீதி பரிபாலனம் பண்ணக்கூடிய இடத்துல அது கேட்பது என்ன பவர் இருக்குன்னு எனக்கு புரியல.
இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்தவரையில் இதில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் வழக்கறிஞர்கள், ஆனால் நீதிபதிகள் மீதான ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அதற்கு இந்த நீதிமன்றம் இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கும், ஆதரவளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
இது இந்த பர்டிகுலர் வழக்கிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஊருழுவி மேலெழுந்த வாரியா பார்க்காம இன்னும் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கு நீதிமன்றங்கள் மேலேயே நீதிபதிகள் மேலேயே அதிகமாக குற்றம் சுமத்தப்பட்டு கொண்டு படப்பட்டிருக்கிறது. அதையும் சேர்த்துதான் வந்து நீதிமன்ற அவமதிப்பாக அவங்க பாக்குறாங்க. சோ நீதிமன்ற அவமதிப்பையே வெளியில் கொண்டு வந்து கேட்கும்போது நீ குற்றம் சுமத்தப்பட்டிருக்கா நீ சொல்றேன்னா நாம நம்முடைய டிஃபென்ஸாக நம்ம வந்து அது நீதிபதிகள் மேல் இருக்கக்கூடிய நம்முடைய அவநம்பிக்கையும் அங்கேயே சொல்லலாமே, அதுவே பலருக்கும் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரி இஸ் ஆல்சோ டேக்கிங் எ ரிஸ்க்.
ஜுடிஷியரி ஆல்சோ டேக்கிங் எ ரிஸ்க் அப்படின்னு சொல்றீங்க, அதாவது நீதித்துறை இதன் மூலம் ஒரு பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்கிறதுன்னு. இந்த சவாலை தொடர்ந்து எதிர்கொள்வதற்கு நீதித்துறை தயாராக இருக்குமா?
இருக்க வேண்டும் தான் சொல்ல முடியும். நான் வந்து தயாரா இருக்குவா இல்லையான்னு இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய வாதம்.